Today at Quiet Enam, it's May 3rd, and the doors of our cyberspace ashram are open to you. Wonderful to have your darshan, and to see you looking at us. The question has come up about what is the value of sacrament in the Hindu religion? Well, there are four denominations within the Hindu religion: the Vaishnava denomination, the Smarta, the Shakta, and of course the Saivite denomination, which is the oldest. Sacraments are very important because for a little child, the name-giving sacrament is the first one that it would have, approximately 1 month after birth. Now, true, maybe the child doesn't remember the name given to it until it is reminded later on in life, but all the ceremony that goes along with the name giving impresses deeply the child's subconscious mind. Children are smarter than you think. A little child, 1 month old, may have been a few years before an old wise pundit. Think about it. Children are smarter than you think. The first feeding sacrament. That means solid food is fed to the child for the very first time, and the family gets together. They go to the temple or hire a priest to come to their home, and a grand ceremony happens. The gods are invoked, the child is blessed. This also adds to the first samskara within the subconscious mind. Then the ones that follow are numerous: the ear-boring, the coming of age, and finally the marriage sacrament after path choosing. What is path choosing? Choosing the path to be a sannyasin or a family man. Now we might wonder, how many sannyasins there are in the world? Estimate tells us about 3 million, mostly in India. The Swami Narayana order has 652 sadhus or sannyasins, last count. The Ramakrishna Mission, over 1,000. In our order, we only have 15, but a goodly number in training. The sacraments given from birth to death, and the last one is called the Anti-Esti Samskara, are very important all through the life of a Hindu. What happens if the families neglect to give a samskara or a sacrament to a child? The child may wander off at 30 years of age or 20 years of age into another religion because there are no lasting impressions within the mind of the child to keep him on the straight and narrow of the Sanatana Dharma, the oldest religion in the world. During teenage years, children forget all the sacraments and all the samskaras, which means deep impressions in the mind, and they're off investigating life and feeling themselves to be more adult than perhaps they actually are. They are testing their limits, seeing how far they can go, how far they can push. They're learning about life. But nevertheless, vibrating within the subconscious mind are the original religious impressions, which when the young person becomes a little older, settles down in life, those memories surface into creating him into a very religious person. Now we're going to hear the same thing again the beautiful Tamil language, the exquisite French language, and the lovely Malay language. We'll talk again on this tomorrow.
ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்கு வழியாக குருதேவரின் தரிசனம் கிடைக்கின்றது. இன்று குருதேவரிடம் ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது, இந்து சமயத்திலே சடங்குகள், அதாவது சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுகின்ற சடங்குகள் என்ன காரணத்திற்காக வழங்கப்படுகின்றன, அவை முக்கியமானதா என்று கேட்கப்பட்டது. இந்து சமயமானது நான்கு பெரிய சம்பிரதாயங்களை அடக்கியுள்ளது. அதாவது நான்கு பிரிவுகள், சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், சாக்த சமயம், ஸ்மார்த்த சமயம் என நாலு பிரிவு. இவற்றுள்ளே மிகவும் ஆதி சமயமானது ஆதி சைவ சமயம். இந்த சைவ சமயத்திலே பலவிதமான சடங்குகள் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அதாவது குழந்தை பிறந்தவுடன் 30 நாட்களுக்குள் இந்த நாமகரணம் என்கின்ற இந்த பெயர் சூட்டும் ஒரு சடங்கு நடைபெறுகின்றது. இந்த சடங்குகளாவன மிகவும் முக்கியமாக ஒருவரின் வாழ்க்கையில், அதாவது இவற்றை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். காரணம், இந்த சடங்குகள் அந்த பிள்ளையினுடைய அடிமனதிலே நன்காக பதியப்படுகின்றது. அதாவது நீங்கள் கேட்கலாம், இந்த பிறந்த 30 நாட்களுக்குள் செய்யும் இந்த சடங்கு எவ்வாறு இந்த குழந்தையின் மனதிலே பதியும் என்று. அதாவது இந்த குழந்தை ஒரு மாதம் வயது முதிர்ந்ததாக இருந்தாலும் இந்த பிறப்பதற்கு முதல் ஒரு மறுபிறவியிலே ஒரு பெரிய பண்டிதராக இந்த குழந்தை இருந்திருக்கலாம். அந்த ஞானம் அந்த இந்த பிறவியிலும் அந்த குழந்தையுடன் தொடர்கின்றது. எனவே இந்த சம்ஸ்காரங்களை வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. அத்துடன் நீங்கள் இந்த சம்ஸ்காரத்தினை, அதாவது இந்த சடங்கினை, நாமகரண சம்ஸ்காரம் என்ற இந்த சடங்கினை பெயர் சூட்டும் வைபவத்தினை செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் கடவுள், கடவுளர்கள், தேவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்றன. இது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். அதன்பின் பிறகு நடப்பது அன்னப்பிரசன்னம். அதாவது குழந்தைக்கு முதலாவதாக சோறு தீர்த்துதல், உணவு வழங்கும் சடங்கானது. இதனை கோயிலில் மிகவும் அழகான முறையில் கோயிலில் பூசகரை கொண்டோ அல்லது உங்கள் வீட்டில் முதியவர்களை கொண்டோ நீங்கள் இந்த குழந்தைக்கு இந்த சோறு தீர்த்தும், அதாவது அன்னப்பிரசன்ன இந்த சடங்கினை நீங்கள் செய்யலாம். இது கூட இந்த குழந்தையின் மனத்திலே நல்ல ஆழமாக பதிகின்றது. இந்த சடங்குகள் தான், அதாவது நீங்கள் செய்யும் இந்த சிறு சிறு சடங்குகள் இந்த குழந்தையினுடைய மனத்தில் ஆழ பதிந்து அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பின் அவர்களை நல்ல முறையிலே சமய வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சடங்குகள் உதவி செய்கின்றன. அதன் பின் குழந்தை வளம் பொறுத்து காது குத்துதல், ஏடு தொடக்குதல், ருதுகாலம், அதாவது வயதுக்கு வந்தவுடன் ருதுகாலம் மற்றும் திருமண சடங்கு, இப்படியான பல சடங்குகள் நடைபெற்று இறுதியாக உங்கள் வாழ்க்கையிலே அந்தியஷ்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த அந்தியஷ்டி சம்ஸ்காரம் நடைபெறுகின்றது. ஒருவர் திருமணத்தின் வயதை எண்ணியவுடன் அவர் தனது வாழ்க்கையில் அவர் என்ன வழியை, அதாவது என்ன மார்க்கத்தினை அவர் பின்பற்றப் போகின்றார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதாவது இல்வாழ்க்கை, அதாவது இல்லறத்தில் சேர்வதா அல்லது துறவு வாழ்க்கை சேர்ந்து துறவரத்தில் இருந்துவிடுதா என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் பலர் துறவர வாழ்க்கையில் ஈடுபடுவதில்லை. இருப்பினும் இந்தியாவில் 3 கோடி சாதுக்கள், அதாவது சன்னியாசிகள் இருப்பதாக அண்மையில் கணக்கிட்டுள்ளார்கள். இந்த சுவாமிநாராயணன் ஒழுங்கை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களிடம் 652 சன்னிகாசிகள் அவர்களுடைய இந்த சுவாமி நாராயணன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கின்றார்கள். அதாவது இந்த ராமகிருஷ்ண மிஷனில் 1000க்கும் மேற்பட்ட சாதுக்கள் சன்னியாசிகள் இந்த வழியிலே இருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த இது பரத்த இதில் உள்ளது. எமது இந்த சைவ சித்தாந்த யோக மரபில் 15 சுவாமிகள் இருக்கின்றார்கள். பலர் சுவாமிகள் ஆகுவதற்கு பயிற்றப்படுகின்றார்கள். இந்த நிலையிலே இந்த சந்நியாச மார்க்கமும் இல்லற வாழ்க்கமும் நல்ல முறையிலே வரும். ஒருவர் ஒரு குழந்தை வாலிப பருவத்தினை அடைந்தவுடன் அந்த வாலிப பருவத்தில் உள்ளவர் இந்த வாழ்க்கையின் பல அனுபவங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலும் போகலாம். எல்லாவற்றையும் அறிவதற்கு முயற்சிக்கலாம். அதாவது சில வரம்புகளை மீறி அவர்கள் எல்லாத்தையும் அறிவதற்கு முயற்சிக்கலாம். இருப்பினும் அவர்கள் அடி மனத்திலே பதிந்துள்ள இந்த சமய சடங்குகள், அதாவது அவர்கள் மனதிலே அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது நடைபெற்ற இந்த சடங்குகள் அவர்கள் நல்ல மனதிலே அவர்களுடைய ஆழமான மனதில் பதிந்துள்ளது. இருந்தும் அவர்கள் தமது கட்டுக்கோப்பிலிருந்து மீறி கொஞ்சம் மேல் நோக்கி சென்றாலும் அவர்கள் மீண்டும் சமய வாழ்க்கைக்கு வருவதற்கு இந்த சமய சடங்குகள் மிகவும் உதவும். உருவாகுகின்றன. எனவே இந்த சமய சடங்குகளாவன எமது வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாது. அதாவது இளம் வருவது வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் தமது வழியை விட்டு தவறி வேறு வழிக்கு சென்றாலும் இந்த சமய சடங்குகள், அதாவது இளம் வயதிலே செய்யும் சமய சடங்குகள் அவர்களை மீண்டும் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு வழிவகுக்கும். இவ்வாறு இந்த சமய சடங்குகளை அவர்களுக்கு நீங்கள் செய்யாது விட்டால் அவர்கள் 20-30 வயது ஆகும் பொழுது வேறு மதங்களுக்கு போகலாம், வேறு வழிகளிலே செல்லலாம். ஆனால் இந்த கடவுளர் தெய்வங்கள் ஆலயங்களுடன் அவர்களுடைய தொடர்பானது இந்த சமய சடங்குகளின் மூலம் ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் வேறு தீய வழிகளுக்கு சென்றாலும் காலப்போக்கில் அவர்கள் மீண்டும் இந்த நல்ல வழிக்கு சேர்ந்து ஒரு நல்ல சமய வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். நான் குருதேவர் மீண்டும் இது பற்றி நாளைக்கு தொடர்ச்சியாக கதைப்பார். அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்கள். ஓம் சிவம், நம சிவாய்.
Aujourd'hui, le 3 mai 1999, à Kawaya Dinam, et nous sommes heureux de retrouver nos amis et nos écouteurs dans l'espace de l'Internet. Aujourd'hui, notre question nous vient: quelle est l'importance des samskaram dans l'hindouisme? Samskaram, ça veut dire deux choses en hindouisme. Ça veut dire, surtout dans le sens dont on s'en sert aujourd'hui, ça veut dire sacrement. Un des sacrements que l'on peut avoir et recevoir pendant toute sa vie. Et plus essentiellement encore, samskaram, ça veut dire une impression faite dans l'esprit par une expérience, quelque chose qui marque. Eh bien, ces deux sens, vous allez voir, se rejoignent dans l'idéal du... dans l'idéal du sacrement en hindouisme. Les sacrements sont un peu différents selon les différentes sectes et traditions de l'hindouisme. Nous savons qu'il y a 4 sectes majeures en hindouisme. Il y a les Smarta, il y a les Shaktites, les Vishnuites et les Sivaites. Nous sommes, nous, des Sivaites. Nous faisons partie à la plus ancienne de ces 4 traditions. Et le premier samskara qu'on donne à l'âme, qui passe à travers la vie humaine, c'est où l'on lui donne son nom. Il reçoit son nom à cette première samskara qu'il va recevoir dans sa vie. Souvent, les gens demandent pourquoi fait-on une cérémonie à un enfant qui est si jeune et ne pourra jamais s'en souvenir, car cette cérémonie se fait généralement quand l'enfant a à peu près 1 mois. Eh bien, Gurudeva explique que l'enfant, même qu'il n'ait qu'un mois, a beaucoup d'intelligence. Il est bien plus intelligent qu'on ne croirait, je vous assure. Et la cérémonie, tous les gens réunis pour lui, les bénédictions des mondes intérieurs vont faire sur lui une impression très grande. Sachez aussi que les enfants, les petits-enfants, il y a quelques mois ou quelques années, étaient peut-être une personne très vénérable, très âgée et très sage. Et sachez qu'ils portent en eux toujours cette sagesse et cette intelligence. Bien qu'on ne le voit pas souvent, on ne remarque pas, mais c'est là. Une deuxième cérémonie qu'on fait un peu plus tard dans la vie du bébé, c'est lorsqu'on lui donne sa première nourriture solide. Alors les prêtres viennent à la maison, ils font des cérémonies, on se réjouit beaucoup et on partage des prasadam, des friandises avec tout le monde. Et cette deuxième samskara marque un tournant dans la vie du bébé. C'est le bébé qui entre dans l'enfance maintenant. Et ça renforce le premier samskaram. En fait, les samskaram se renforcent les uns les autres. Il y a une continuité dans l'esprit intérieur toujours de la personne. Plus tard dans sa vie d'enfant, il y aura la cérémonie du percement d'oreilles. Et quand il deviendra, adolescent, il y aura une autre cérémonie pour ce grand tournant-là dans sa vie. Plus tard, la personne, surtout si c'est un homme, choisit le chemin qu'il suivra pour le restant de ses jours, c'est-à-dire soit le chemin du sannyasi ou du renonçant, ou bien le chemin de la vie mariée et de chef de famille. Savez-vous qu'il y a dans le monde 3 millions de renonçants aujourd'hui ? C'est beaucoup de monde. Dans le seul ordre des Swami Narayanan, il y a 652 moines en ce moment. Et dans la Ramakrishna Mission, il y a 1000 moines. Nous, nous sommes un peu plus humbles, nous avons 15 renonçants en ce moment, et aussi un nombre de jeunes qui se préparent à cette vie merveilleuse. Le dernier samskara, ou sacrement que reçoit la personne dans sa vie, c'est ce que nous appelons l'antiesti, c'est le sacrement de la mort. C'est le moment de la crémation du corps, et là, l'être humain reçoit évidemment sa dernière cérémonie pour cette vie-là. L'importance de ces cérémonies sont très grandes, parce qu'ils ont formé dans l'esprit une série de marques profondes et religieuses qui vont effectivement marquer toute la vie de la personne. Lorsque la personne devient adolescente, généralement, elle a tendance à avoir ses propres idées, elle oublie un peu ce qu'on vient de lui apprendre pendant les années passées, elle veut faire son chemin tout seul. Et souvent, on fait des erreurs que plus tard dans la vie, nous allons regretter et nous allons rectifier. Mais néanmoins, bien que l'adolescent cherche à oublier ces choses très souvent, ces marques sont là tout de même et le guident un peu dans la vie et fait que ces trébuchements et ces erreurs ne seront pas aussi graves qu'elles n'auraient pu l'être. Et puis plus tard, lorsque la personne prend de la maturité et prend de l'âge, une sagesse innée va se mettre à ressortir. Et c'est une grande... Et c'est une grande richesse que ces samskaras apportent parce qu'ils éveillent en nous le meilleur aspect de nous-mêmes et stimulent l'âme, aident notre âme à ressortir et nous guider, nous former dans la vie. Et c'est ça la plus grande joie qu'il y ait. Alors voilà, nous allons continuer à parler de samskara demain et on vous souhaite une bonne journée, une bonne soirée et on vous reverra dans l'espace cyber demain. Et vous nous reverrez aussi. Om Namah Shivaya.
Salam sejahtera. Hari ini adalah 3 Mei. Nah, kami gembira di sini. Di Today Kewayadinam. Untuk mendapat darshan anda. Dan anda melihat kami di sini. Persoalan hari ini adalah. Apakah pentingnya samskaras dalam agama Hindu? Terdapat 4 mazhab. Iaitu mazhab Vaishnava, mazhab Shakta, mazhab Samarta, dan mazhab Shaiva. Dan mazhab Shaiva adalah yang tertua di dunia. Dan menurut Gurudeva, terdapat beberapa samskaras yang dilalui oleh seorang dari masa dia lahir sampai masa dia meninggal dunia. Jadi samskaras yang pertama adalah pemberian nama. Ya. Dan upacara ni dilalui oleh bayi tersebut yang akan masuk ke dalam minda anak. Yang diberi selepas 30 hari anak tersebut lahir. Samskara yang kedua lah annaprashtana ataupun makanan diberikan kepada anak buat kali pertama. Setiap ibu bapa akan membawa anak mereka ke kuil untuk melakukan upacara tersebut. Tuhan dipuja dan restu diberikan oleh Tuhan dan Dewa kepada bayi tersebut dan dan akan menjaga bayi tersebut bila-bila perlu. Terdapat pelbagai samskara lain seperti menindik telinga, masa kematangan dan sebagainya diberikan dari masa lahir hingga masa untuk meninggal dunia. Dan akhir sekali, yang keempat, adalah samskara perkahwinan di mana seorang remaja akan memilih jika dia hendak masuk ke dalam cara hidup seorang sanyasin ataupun masuk ke dalam alam rumah tangga. Dan menurut Guru Riva terdapat 3 juta sanyasin di dunia sekarang ini dan daripada angka tersebut 362 sanyasin daripada Swami Narayan, dan Ramakrishna Mission memiliki seramai 1,000 orang sanyasin. Dalam Saiva Siddhartha Yoga Order, iaitu yoga order kami, terdapat 15 orang swami dan ramai lagi yang sedang diberi latihan untuk menjadi seorang swami kelak nanti. Dan akhir sekali adalah samskaras anti-HD ataupun samskara kematian, di mana seseorang yang meninggal dunia akan dibakar badannya sehingga menjadi abu. Menurut Gurudeva kita patut melakukan upacara-upacara samskaras ini dari lahir sampai kita meninggal dunia, kerana ia akan meletakkan impression dalam minda setiap orang tentang diri mereka, di mana mereka seorang Hindu. Jika anda gagal memberikan samskara tersebut, anak-anak anda mungkin akan masuk ke dalam agama lain dalam usia 30 tahun atau ke atas. Ini adalah kerana anda tidak memberikan samskaras kepada mereka untuk mengingatkan mereka kepada kehinduan mereka. Dan jika samskaras yang diberikan tersebut diikuti dengan betul, apabila remaja tersebut stabil, walaupun dalam usia mudanya dia tidak begitu stabil, ya, mereka akan samskara tersebut akan kembali ke dalam minda mereka dan mereka akan menjadi seorang Hindu yang alim. Om Namah Shivaya.